எல் ஏ சுவாமிநாதன் அவர்கள் எழுதியுள்ள பொறையார் கஃபே என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஞாயிறு காலைகளில் என்னோடு படித்த நண்பர்களுடன் டெலிபோனில் அரட்டை அடிப்பது பழக்கமாகிவிட்டது. அன்று புளோரிடாவில் இருக்கும் மூர்த்தி சொன்னான், விஷயம் தெரியுமா, நம்ம பொறையார் பொன்னையன் இப்ப லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பொறையார் கஃபேன்னு ஹோட்டல் தொடங்கி இருக்கானாமே, போய் பார்த்துட்டு வந்து சொல்லு. உலகம் எப்படி சுருங்கி விட்டது பாருங்கள். நான் வசிக்கிற ஊர்ல உள்ள ஹோட்டல் பத்தி 3000 மைல் தள்ளி புளோரிடாவில் இருக்கிறவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓஹோ, பொன்னையன் இப்ப அமெரிக்கா வந்தாச்சா? மயிலாடுதுறையில் அவன் என்னோடு ஹைஸ்கூல் வரை படித்தான். அவன் அப்பாவுக்கு சொந்த ஊர் பொறையார். பொறையார் ஹோட்டல் என்ற பெயரில் உணவகம் ஒன்று நடத்தி கொண்டிருந்தார். பள்ளியில் அவனை போ போ பொறையார் பொன்னையன் என்று அழைப்போம். பள்ளியில் ஒரு நிகழ்ச்சி எனக்கு மறக்கவே மறக்காது. வினாடி வினா போல ஒரு முறை கணக்குவாதியார் கேட்டார், ஒரு பஜ்ஜி 25 காசு, 5 ரூபாய்க்கு எத்தனை பஜ்ஜி? 22 சார் என்று உடனே சொன்னான் பொன்னையன். என்னடா சொல்ற, 1 ரூபாய்க்கு 4 பஜ்ஜி, 5 ரூபாய்க்கு 20 தானே. எங்க ஹோட்டல்ல 5 ரூபாய்க்கு வாங்கினா கூட 2 பஜ்ஜி சேர்த்து 22 தருவோம் சார். பியூசிக்கு வந்து சேர்ந்த சில மாதங்களில் அவன் அப்பா காலமாகிவிட படிப்பை துறந்து அப்பாவின் ஹோட்டலை நிர்வகிக்க போய்விட்டான். அவர்கள் ஹோட்டல் கடைத்தெரு கோடியில் மைதானத்துக்கு அருகே இருந்தது. அவர்கள் தயாரிப்புகளில் பிரபலமானது வாழைக்காய் பஜ்ஜியும் தயிர் சாதமும் தான். சுவர் முழுக்க எச்சரிப்பு பலகைகள் தொங்கும், வியாதியஸ்தர்கள் உள்ளே வரக்கூடாது, சட்டினி சாம்பார் 2 முறை கேட்கக்கூடாது, கடன் சொல்லாதீர், சாப்பிட்ட பின் உங்களிலே நீங்களே சுருட்டி. பண்டங்கள் சுத்தமான நெய்யில் தயாரிக்கப்பட்டவை அல்ல. பீடி சுருட்டு சிகரெட் குடிக்கக்கூடாது என்ற வாசகங்கள் இருக்கும். அந்த ஹோட்டலுக்கென்று ஒரு கூட்டம் வரத்தான் வந்தது. திங்கட்கிழமை மைதானத்தில் மாட்டுச்சந்தை நடக்கும் போது வெளியூரிலிருந்து வரும் வணிகர்கள் அந்த ஹோட்டலில் உண்பார்கள். அன்று மாடுகளும் மனிதர்களுமாய் குழுமியிருக்க உள்ளே நுழைவதே கடினம். நான் சென்னையில் கல்லூரியில் படிக்கும் போதும் ஊருக்கு போனால் அவனை போய் பார்ப்பதுண்டு. உங்க ஹோட்டல் பஜ்ஜியை சாப்பிட்டு பார்க்கலாமா என்று கேட்டால், இதையெல்லாம் உனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிடுவான். ஒரு வேலையாளை அழைத்து சன்னமான குரலில், ஓடி போய் கமலா லாட்ஜில் 2 மசால் தோசை பார்சல் வாங்கிட்டு வா, இந்தா சில்லறை. யாருக்குடா வாங்கிட்டு போறேன்னு கேட்டா, பொறையார் ஹோட்டல் பொன்னேன்னு கேட்டாருன்னு சொல்லி தொலைக்காத என்று சொல்லி தருவித்து என்னோடு சேர்ந்து சாப்பிடுவான். நான் அமெரிக்கா வந்து பல வருடங்கள் கழித்து ஊருக்கு போன போது அவனை சந்தித்தேன். அப்போது அவனுக்கு என்னை சந்திப்பதில் அவ்வளவு விருப்பம் இல்லை என்று தோன்றியது. ஒரு தன் இறக்கமும் தாழ்வு மனப்பான்மையும் அவனிடம் குடிகொண்டிருந்தன. நீங்கள் எல்லாம் படிச்சு வெளிநாடு போயிட்டீங்க, நான் இந்த ஹோட்டலை விட்டா கதி இல்லைன்னு கிடைக்கேன். நானும் அமெரிக்கா வர முடியுமாடா, நீ ஏற்பாடு பண்ணுவியா என்று கேட்டான். எனக்கு தெரிந்ததெல்லாம் படித்து தேறி முட்டி மோதி மொழி பிதுங்கி வேலை தேடி வருகிற முறைதான். அவனுக்கு இது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்ல தெரியவில்லை. எப்படியோ இப்ப வந்து விட்டான். பிசினஸ் விசா ஏதாவது வாங்கியிருப்பானோ. கூகுள் மேப்பில் தேடி அவன் ஹோட்டல் இருப்பிடம் கண்டுபிடித்தேன். அது இருந்த இடம் அவ்வளவு பாதுகாப்பான ஏரியா இல்லை. பழைய கட்டிடங்கள், சின்ன கடைகள் நிறைந்த நெருக்கடியான இடம். அங்கே காரில் போய் பொறையார் கஃபே என்ற பலகை இருந்த கடைக்கு கூகுள் மேப்பில் தேடி அவன் ஹோட்டல் இருப்பிடம் கண்டுபிடித்தேன். அது இருந்த இடம் அவ்வளவு பாதுகாப்பான ஏரியா இல்லை. பழைய கட்டிடங்கள், சின்ன கடைகள் நிறைந்த நெருக்கடியான இடம். அங்கே காரில் போய் பொறையார் கஃபே என்ற பலகை இருந்த கடைக்கு அருகே நிறுத்தினேன். கடைக்கு புதிதாக வண்ணம் பூசப்பட்டிருந்தது. ஹோட்டலுக்குள் நுழைந்தவுடன் மேற்கொண்டு உள்ளே போக முடியாமல் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் குப்புற கிடக்க அதிலிருந்து ஏகப்பட்ட வயர்கள் துருத்தி கொண்டிருந்தன. பைஜாமா குர்தா போட்ட இருவர் அதை ரிப்பேர் செய்து கொண்டிருந்தார்கள். என்னை பார்த்ததும் ஹோட்டல் பந்த் ஹை என்றார்கள். நான் புரியாமல் விழிக்க, இந்தி மாலும் ஹை என்றார்கள். நானும் தான் பள்ளியில் கொஞ்சம் இந்தி படித்தேன். துமாரா நாம் கியாகை கிதாப் மேஜ் பர்கை இந்தி ஒழிப்பு போராட்டத்தால் பாதையில் நின்று விட்டது. எனக்கு தெரிந்த அரை ஒரு இந்தியில் நான் பொன்னையனை பார்க்க வந்ததை சொன்னேன். அவர்கள் தங்களுக்குள் ஏதோ பேசிக் கொண்டதில், பொன்னாஜி, மதராசி, காலா ஆத்மி என்ற வார்த்தைகள் மட்டும் தெளிவாக கேட்டன. ஒருவன் உள்ளே போனான். மேஜை மேலே ஒரு அட்டையில் கேலா பக்கோரா ஸ்பெஷாலிட்டி ஹமாரா என்று இந்தியில் எழுதியிருந்தது. சுவரில் ஒரு படம் மாட்டியிருந்தது. அதில் ஒபாமா பொன்னையனுக்கு பெரிய மலர் மாலை போட்டு வரவேற்று, பொறையார் பொன்னையா அமெரிக்கா வருக, பொன்முருகராய் பஜ்ஜி தருக என்று சொல்வது போன்ற வாசகங்கள் இருந்தன. உள்ளே போனவன் திரும்பி வந்து, அபி ஆத்தாஹை, 5 மினிட் வெயிட் கரோ என்றான். சிறிது நேரத்தில் பொன்னையன் வந்தான். என்னை பார்த்ததும் முகமலர்ச்சியோடு, அடடே நீயா, வா வா, நானே உன்னை கூப்பிடணும்னு இருந்தேன். உன் போன் நம்பரை மூர்த்திக்கிட்ட வாங்கி வச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷம் என்றவன் வழியில் நந்தி போல கிடந்த ரெஃப்ரிஜிரேட்டரை எப்படி தாண்டுவது என்று யோசித்தான். ஜம் கரோ பையா, ஜம் கரோ என்று அந்த மெக்கானிக் சொல்ல கஷ்டப்பட்டு அதன் மேல் ஏறி தாண்டி வெளியே வந்தான். ஹோட்டல் திறந்திருக்க போல இருக்கு, சாப்பிட என்ன கிடைக்கும் என்றேன். இன்னும் ஹோட்டல் முழுசா தொடங்கல, இங்க ரிப்பேர் வேலையை நடக்குது, வா வெளியில போய் சாப்பிடலாம். ஏதோ ஸ்டார் பக்ஸ் ஆமே, அங்க காஃபி நல்லா இருக்குமாமே, பக்கத்து தெருவில் இருக்கிறான், போலாம் வா என்று அழைத்தான். என் காரிலேயே போனோம். காஃபியும் கேக்கும் சாப்பிட்டோம். எப்படிடா உன்னால இங்க வர முடிஞ்சது என்றேன். அது பெரிய கதடா, 2 வருஷம் முன்னால டெல்லிக்கு போனேன், அங்கே பாபி சர்மான்னு ஒருத்தனை பார்த்தேன், லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ரெஸ்டாரண்ட் நடத்துறானாம், அமெரிக்கா வர்றது சுலபம், ஹோட்டல் வச்சு காசு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சுலபம்னா, என்னை அழைச்சிட்டு போறேன்னா விலாசம் கொடுத்தான். நான் வீடு ஹோட்டல் நிலம் எல்லாத்து மேலேயும் கடன் வாங்கி டாலராக மாற்றி பிஸ்னஸ் விசால வந்திருக்கேன். இப்பெல்லாம் அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு தர முன்வரும் தொழில் முனைவோருக்கு சுலபமாக விசா தராங்க. ஹோட்டல் இருக்கிற கட்டிடத்தை லீஸுக்கு எடுத்திருக்கேன், அதிலேயே பின்னால் ஒரு ரூமில் குடியிருக்கேன். இன்னும் 1 வாரத்தில் ஹோட்டல் வேலை செய்ய ஆரம்பிக்கும். பணம் வர வர ஊரில் கடன் அடைக்கணும். தொழில்நுட்ப அறிவால் பிசினஸில் வெற்றி பெற்ற பல இளைஞர்கள் கதை படித்திருக்கிறேன். வியாபார நுணுக்கத்தால் ஹோட்டல் தொழிலில் உயர்ந்தோரும் உண்டு. ஆனால் இவன் மாதிரி ஒருத்தன் வாழைக்காய் பட்ஜெட் டெக்னாலஜியை வைத்து வெற்றி பெறுவது எளிதாக எனக்கு தெரியவில்லை. தவிரவும் இவன் கூட்டாளி ஷர்மா பற்றி நான் கேள்விப்பட்டது அவ்வளவு நன்றாக இல்லை. ஷர்மா தொடங்காத ஹோட்டல் இல்லை, சின்ன இடத்தை வாடகைக்கு பிடிப்பான், விளம்பரம் அமர்க்கமாக இருக்கும், மெனு அசத்தலாக இருக்கும், முதல் நாள் இலவசமாய் ஜிலேபி தருவான், 3 மாதத்தில் கடை மூடப்படும், வேற எங்காவது வேறு பெயரில் மீண்டும் தொடங்குவான். அவன் கடையில் சாப்பிட்டவர்கள் மோசமான உணவு தரத்தை திட்டி தீர்ப்பார்கள். எனக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை. பாவம் பொன்னையும் அப்பாவியாக இருக்கிறான். வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஹோட்டல் பிசினஸ்ல ஜாக்கிரதையா இரு, பணம் மெதுவாகத்தான் வரும் என்றுதான் சொல்ல முடிந்தது. பணம் பண்ணாம நான் போக முடியாது, பண்ணி ஆகணும்டா என்றான் ஒரு வெறியோடு. ஆமா, ஏன் ஒரு உடசல் ரெஃப்ரிஜிரேட்டர் கட்டிக்கிட்டு அழற, புதுசா ஹோட்டல் தொடங்குறவன் டக்குன்னு புதுசா வாங்கி போட வேண்டாமா? இதெல்லாம் பாபி சர்மாவோட ஏற்பாடு. ஹோட்டல்ல வேலை செஞ்சாங்களே அவங்க, அவன் ஆளுங்க தான். உன்ன பின்ன தெரியாத சர்மா எனக்கு ஹெல்ப் பண்றான், நல்ல மனசு, தெரிஞ்சவங்க கூட இவ்வளவு செய்வாங்களாங்கிறது சந்தேகம்தான். அவன் என்னை குத்தி காட்டுகிறானோ என்று கூட லேசாக எனக்கு ஒரு ஐயம் வந்தது. கவலைப்படாதே, வெரி குட், எல்லாம் சரியா வரும். ஆமா, ஒபாமா எப்ப இங்க வந்தார்? ஹோட்டல்ல உனக்கு மாலை போடுறாப்புல படம் மாட்டியிருக்கே என்றேன். அது சும்மா பப்ளிசிட்டிக்கே, பாபி சர்மா ஐடியா. கட்டன் பேஸ்ட் படம், ஹாலிவுட் ஆக்டர் ஆக்ட்ரஸ் படம் எல்லாம் கூட வச்சிருக்கான். ஏழா கூடமா ட்ரெஸ் போட்டிருக்கிற ஒரு நடிகைக்கு நான் போலி தர மாதிரி ஒரு படம் காட்டினான். ஏஞ்சலினா ஜோலி எடுத்துக்க ஏலக்காய் போலின்னு தலைப்பு. அட, அது வேண்டான்னுட்டேன். என் ஹோட்டல்ல போலி கிடையாது, தவிர என் பெண்டாட்டிக்கு தெரிஞ்சா ஊரை கூட்டி கத்தி ரகட பண்ணுவா. 1 வாரம் கழித்து எனக்கு அஞ்சலில் ஒரு கடிதம் வந்தது. பொறையார் கஃபேயின் திறப்பு விழாவுக்கான அழைப்பிதழ். ஹோட்டல் திறக்கும் நாளில் வரும் அனைவருக்கும் இலவச ஜிலேபி என்று அறிவித்தது. அதை படித்த என் மனைவி உடனே அதை கிழித்து போட்டாள். உங்களுக்கு சர்க்கரை பண்டம் தேவையே இல்லை, காசு கொடுத்து வாங்கினாலே கண்டபடி திம்பிங்க, அதுவும் இலவசம்னா கேட்கவே வேண்டாம் என்று விளக்கமும் கொடுத்தாள். நான் பதில் சொல்லும் முன், அன்னைக்கு இருமையில் பத்மா வீட்டில் லலிதா சஹஸ்ரநாம பூஜை, நாம் போகணும் என்றாள். இந்த விஷயங்களில் அவள் எடுக்கும் முடிவுகளுக்கு ஆய்வு, மறுபரிசீலனை, திருத்தம், மேல்முறையீடு எதுவுமே கிடையாது. காரில் போகிறோமா இல்லை வேற வேனில் போகிறோமா என்று மட்டுமே என்னால் கேட்க முடிந்தது. 1 மாதம் கழித்து என் மனைவிக்கு பிறந்த நாள் வந்தது. வழக்கமாக ஒரு ஹோட்டல் தேர்ந்தெடுத்து டின்னருக்கு போய் அவள் பிறந்த நாளை கொண்டாடுவோம். இந்த தடவை நான் அவளை பொறையார் கஃபேக்கு அழைத்து போக முடிவு செய்தேன். பிறந்த நாள் என்று மாலை சிக்கன் ட்ரெஸ் பண்ணிக்க டின்னருக்கு போகலாம் என்றேன். அவள் தேடி எடுத்த ஒரு புடவையை அணிந்து சீவி சிங்காரித்து கிளம்பவே மாலை 6 மணி ஆகிவிட்டது. எங்கே சாப்பிட போகிறோம் என்றாள். ஒரு புது ஹோட்டல், நானே இதுவரை போனதில்லை, உன்னோடு தான் போகணும்னு காத்திருந்தேன் என்று சொன்னதும் மிகவும் மகிழ்ந்தாள். போகும் வழியில் கடைகளில் நிறுத்தச் சொல்லி கத்தரிக்காய், கிராம்பு, காரடையான் நோன்பு சாமான்கள் என்று பல சரக்குகள் வாங்கி கொண்டு போக வேண்டியிருந்ததால் பொறையார் கஃபே தெருவுக்கு போகும்போது 8 மணி ஆகிவிட்டது. தெருவில் பொறையார் கஃபேயை காணோம், விளம்பரப்பலையை தேடி இரண்டு தடவை அந்த கோடியிலிருந்து இந்த கோடி வரை போனேன். கண்டுபிடிக்க முடியவில்லை. இங்கேதான் இருக்கணும், இப்ப எங்க போச்சு என்று நான் சொல்ல என் மனைவிக்கு அசாத்திய கோபம் வந்தது. ரிசர்ச் பண்றச்ச சரியா விலாசம் கேட்டுக்கலையா என்றாள். நான் ரிசர்வேஷனே செய்யவில்லை என்று இப்போ போய் சொல்ல எனக்கு பயமாக இருந்தது. உத்தேசமாய் முன்பு பொறையார் கஃபே இருந்த இடத்தில் காரை நிறுத்திவிட்டு கடையறியில் போனேன். வாசல் மூடப்பட்டு சன்னல்கள் மரப்பலையால் மூடப்பட்டிருந்தன. பல்லடுக்கு குடியிருப்பு கட்டுமான வேலை விரைவில் தொடங்கும், டேவிட் பில்டர்ஸ் என்ற அறிவிப்பு ஒட்டியிருந்தது. பேஷ், ஹோட்டலே இன்னும் கட்டலையா என்றாள் மனைவி. ஹோட்டலே மூடிட்டாங்க போல. ரெசிடென்ஷியல் ஃபிளாட்ஸ் கட்ட போறாங்களா? அப்ப இப்படியே நடவாதையே படுத்துக்கலாமா? ஃபிளாட் கட்டி முடிச்சப்புறம் ஒன்று வாங்கி வாடகைக்கு விடலாமா? அவள் குசும்பு எனக்கு முதலில் இப்படிப்படவில்லை. புரியாமல், முதல்ல ஃபிளாட் வரட்டும், விலை என்ன எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு என்று சொல்ல போக, ஏதாவது ஹோட்டலை கூப்பிட்டு தொலைங்க, எனக்கு பசி உயிர் போயிருது என்று கத்தினாள். எந்த ஹோட்டலை கூப்பிட்டாலும் இடமில்லை, வெயிட்டிங் டைம் 2 மணி நேரம் என்றார்கள். கடைசியில் டாக்கோபெல் விரைவு உணவு கடையில் வெஜ் பெரிட்டோ வாங்கி சாப்பிட்டோம். பிரமாதம், அமெரிக்காவில் மனைவியோட பிறந்த நாளை $3 பெரிட்டோவில் கொண்டாடி முடித்த ஒரே ஆள் நீங்க தான். இதை தின்னு தொலைக்கணும்னு நான் ஜிகு ஜிகுன்னு பட்டு புடவை வேற கட்டின்னு வந்து தொலைச்சேன் என்று என் மனைவியின் புலம்பலை பொறுத்து கொண்டேன். பொறையார் கஃபே மறைந்த மாயம் எனக்கு புலப்படவில்லை. சில வாரங்கள் கழித்து அமெரிக்காவில் வெளியாகும் ஒரு இந்திய பத்திரிகையில் பாபி சர்மா மீது இன்சூரன்ஸ் கம்பெனி தொடர்ந்த வழக்கு பற்றின விவரம் கண்டேன். தாஜ் ஹோட்டல், காஷ்மீரி ஹவுஸ், டார்ஜிலிங் டாபா, பாம்பே பக்கோரா, பொறையார் கஃபே என்று பல பெயர்களில் ஹோட்டல் நடத்தி ரெஃப்ரிஜிரேட்டர் வயர்களில் நெருப்பு பிடித்து விட்டதால் தீ விபத்து என்று அடிக்கடி நஷ்டஈடு கேட்டு போலி கிளைம்கள் போட்டதற்கான வழக்கு அது. மூர்த்தியிடம் பேசின போது பொன்னையின் ஊருக்கு திரும்பிவிட்டதாகவும் அங்கே புதிதாய் வீடு கட்டியிருப்பதாகவும் சொன்னான். போலி கிளைம் போட்டு காசு சம்பாதித்து விட்டான் என்ற எனக்கு பொன்னையின் மேல் ஒரு வெறுப்பு எழுந்தது. ஒரு வருடம் கழித்து இந்தியா போன போது நானே அவனை பார்க்கவும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. சீர்காழியில் ஒரு கல்யாணத்தில் அவனை சந்தித்தேன். அவசியம் வீட்டுக்கு வரணும் என்று விடாப்பிடியாய் என்னை காரில் அழைத்து போனான். போகும் வழியில் தன் வீட்டை பற்றியே பேசி கொண்டிருந்தான். அமெரிக்காவிலேருந்து வரைச்சே ஒரு வேக்கம் கிளீனர் வாங்கிட்டு வர மறந்துட்டேன். வீட்டில் கார்பெட் போட்டிருக்கேன், 5 லட்சம் ஆயிடுச்சு. வீடு பார்க்க நன்றாகத்தான் இருந்தது. வாழ்த்துக்களை தெரிவித்தேன். அமெரிக்காவில் சம்பாதிச்சு கட்டினதுடா என்றான். இன்சூரன்ஸில் சுருட்டின பணம் தானே என்றேன் இகழ்ச்சி குரலில். அவன் முகம் மாறியது. இல்லடா இல்லடா, நடந்தது உனக்கு தெரிஞ்சிருக்க நியாயமில்லை. பொறையார் கஃபே தொடங்கி 1 வாரம் கூட்டமே வரலை. சிட்டி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஒருத்தன் வந்து எண்ணெய் பாத்திரத்துக்கு மூடி இல்லை, வஜ்ஜியை திறந்த தட்டில் வச்சது தப்பு, பாத்ரூம்ல சோப்பு இல்லைன்னு ஏகப்பட்ட புகார் சொல்லி லைசன்ஸ் கேன்சல் ஆயிடும்னு பயமுறுத்தினான். பாபி சர்மா கிட்ட சொன்னேன். கவலைப்படாத, கொஞ்ச நாள் தான், ரெஃப்ரிஜிரேட்டர் வயரிங்களே தீ விபத்துன்னு காசு வாங்கிடலாம்னு சொன்னான். அப்பத்தான் அவன் செய்ய இருந்த மோசடி வேலை முழுசா தெரிஞ்சுது. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. அது மாதிரி வர காசு நிலைக்காது. மனுஷன் நேர்மையா உழைச்சி வர காசுல தான் வாழணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அந்த சமயம் பில்டிங்கை லீஸுக்கு விட்டவன் இடத்தை ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டருக்கு விற்க போகிறேன், உன் லீஸை கேன்சல் பண்ண ஒப்புக்கொண்டா கணிசமாக காசு தரேன்னா செஞ்சேன். ஷர்மா திட்டம் எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சதும் ஹோட்டலை தனக்கு விலைக்கு கேட்டான். அவன் கொடுத்ததையும் வாங்கிவிட்டு ஹோட்டலை அவன் பெயரை மாற்றி கொடுத்து விட்டு ஊருக்கு வந்து விட்டேன். அந்த காசில் கட்டின வீடுதான் இது. பொறையார் கஃபே அங்கே இன்னும் நடக்குதா? போனியா அங்கே? திரும்பறதுக்கு முன்னால் உன் வீட்டுக்கு ஒரு தடவை டாக்ஸியில் வந்தேன். அப்படி அங்கே இல்லை. ஹவாய்க்கு வெக்கேஷன் போயிருக்கிறதா? பக்கத்து வீட்டில் சொன்னாங்க. பொறையார் ஹோட்டல் மூடப்பட்டதையும் ஷர்மா மேலுள்ள வழக்கை பற்றியும் சொன்னேன். நல்ல வேலை நான் தப்பு செஞ்சு மாட்டிக்கல. காசு சம்பாதிச்சு ஓஹோன்னு இல்லாட்டாலும் பொறையார் ஹோட்டல் இங்கே ஒழுங்காக ஓடுது. உன்னை போல மாட்டு சந்தை இல்லை, ஆனால் உழவர் சந்தை நடக்கிற அன்னைக்கு நல்ல கூட்டம் வருது. இங்கேயும் அப்பப்போ லோக்கல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் தொல்லை இருக்குதான், ஆனால் 4 பஜ்ஜியை ஃப்ரீயாக கொடுத்து வாய அடைச்சிட்டா. நாம பஜ்ஜியை திறந்து வச்சோமா, தரையில வச்சோமா, தரையில வச்சோமான்னு கண்டுக்க மாட்டானுங்க. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.